ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரகிரி 45வது ஸ்லோகம். அம்பாளுடைய முன்னெற்றி கேசங்களுடைய வர்ணனை. இதில் ஆதிசங்கர மகத்பாதர் எப்படி வர்ணனை பண்ணுறாருனாக்க, அம்பாளுடைய நெற்றிக்கு சமீபத்தில் சிரசில் இருக்கக்கூடிய சூட்சுமமான கேசங்கள், புஷ்பத்தோடைய ரசத்தை கிரகிக்கக்கூடிய வண்டுகளுடைய குட்டி போல இருந்துட்டு வருதான் அங்கே. அதாவது அம்பாளுடைய சிரசில் உள்ள கேசங்கள் பெரிய வண்டுகளுடைய கூட்டம் போல சுருள் சுருளாய் அலையறையாக இருக்கான். நெற்றியில் வந்து விழக்கூடிய சிறு சிறு கேசங்கள் சிறு வண்டுகள் போல இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு அம்பாளுடைய முகம் வந்து மலர்ந்த தாமரச புஷ்பம் போல இருக்கான். அந்த தாமரச புஷ்பத்தில் உள்ள ரசத்தை வந்து சுகிக்கிறதுக்கு வண்டுகளுடைய குட்டிகள் படையெடுத்து வந்து சூழ்ந்துன்னு இருக்கோ அப்படின்னு தோன்றதான். அந்த மாதிரி அந்த நெற்றியில் வந்து விழக்கூடிய கேசத்துக்கு ஒரு உபமானமாக சொல்கிறார். அப்படி வண்டுகளோட குட்டிகளை போல இருக்கக்கூடிய அந்த முன் நெற்றி கேசங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேவியோட முகத்தில் காந்தியானது தாமரச புஷ்பத்தினுடைய காந்தியோட அதிகமாக இருக்கான். தாமரச புஷ்பம் அம்பாளுடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப கீழானதாக போயிடுதான். அதையே வந்து செயலெடுக்க செய்கிறதான் அம்பாளுடைய முகத்தினுடைய காந்தி. அம்பாளுடைய முகத்தை மேலும் ஆதிசங்கர் எப்படி வந்து உபமானப்படுத்துகிறாருனாக்க, எப்படி வர்ணனை பண்ணுறாருனாக்க, விகசித்த தாமரச புஷ்பம் போல் அம்பாளுடைய புஞ்சிருப்பு இருக்கான். அதாவது மலர்ந்தும் மலராத ஒரு புஷ்பம் போல அம்பாளுடைய முகத்தில் அந்த புஞ்சிருப்பு தவழ்ந்து ஓடுறதான். அந்த மாதிரி வர்ணிக்கிறார். தாமரச புஷ்பத்துக்கு நடுவில் மகரந்தங்கள் இருக்கும். அது வரிசையாகவும் அடுக்கடுக்காகவும் இருக்கும். ஒரு காந்தியான நிலையில் இருக்கும். அதை மாதிரி அம்பாளுடைய பல் வரிசைகளும் பற்களுடைய காந்தியையும் வந்து இதில் உபமானப்படுத்துகிறார். அந்த மாதிரி அம்பாளுடைய பல் வரிசையை வரிசையாகவும் காந்தியான நிலையிலும் இருக்கான். அந்த தாமரச புஷ்பத்தினுடைய நடுவில் உள்ள அந்த கேசரங்கள் போல அம்பாளுடைய முகம் வந்து தாமர புஷ்பம் அவர் உருவப்படுத்தின்னு இருக்கார் ஆதிசங்கர பகத்பாதால். அதில் மதுவை வந்து சுகிக்கிறதுக்கு வண்டுகள் எப்பயும் வட்டம் விடும் என்ன, அது வந்து சுபாவம், வண்டுவோடைய சுபாவம் அது மாறாது. அது மாதிரி அம்பாளுடைய முகத்தை பரமேஸ்வரனுடைய கண்கள் வந்து நெற்றிக்கண் வந்து வட்டமடிக்கிறதான். அது மன்மதனை எரித்திருந்தாலும் அம்பாளுடைய முகத்தை வட்டமடிக்கும் போது அது ரொம்ப சாந்தமாக குளிர்ச்சியாகிடுறதான் அந்த பாவனையிலும் சொல்கிறார். அதனால் மன்மதனை வந்து எரித்ததுனால சிவபெருமான் வந்து எந்த விதமான பிரபலமும் ஆகலை. அவர் வந்து அம்பாளுடைய இந்த முகத்தை வந்து அவருடைய கண்கள் வட்டம் அழிக்கிறதுனால அவருக்கு ஒரு பராஜயம் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறதான். ஜென்மத்தில் ஒரு சாயுஜ பதவி அடைகிறாராம் பரமசிவனே. அந்த மாதிரி இதில் அதீதமாக ஒரு கற்பனையை இதில் ஆதிசங்கர் பகவத்பாதர் கொண்டு வரார். அதாவது மன்மதனை எரித்ததுனால பரமசிவன் இந்த புகழும் அடையலை. அவருடைய நெற்றிக்கண் அம்பாளை வந்து அம்பாளுடைய முகத்தை வந்து வட்டம் அடிக்கிறதுனால அதற்கு ஒரு சாந்தி நிலை ஏற்பட்டு குளிர்ந்த நிலை ஏற்படுறது. அதனால் பரமசிவனுக்கே ஒரு பராஜயம் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறதான். அந்த மாதிரி இதில் அதீதமான ஒரு கற்பனையை சொல்கிறார். அம்பாளுடைய முகத்தை தாமரச புஷ்பத்தினுடைய காந்திய முககமல காந்தியானது ஹரிஹாசம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு அலங்காரத்தை இதில் சொல்ல வர்றார். அதற்கு உத்ரேட்சா அலங்காரம் பேர். அதாவது இல்லாத விஷயத்தை சொல்லாத விஷயத்தை சொன்ன மாதிரி சொல்கிறது. அந்த ஒரு அலங்கார பாவனையில் நடையில் சொல்கிறார். அம்பாளுடைய அந்த கேசங்கள் வந்து குட்டி வண்டுகளுக்கு பாவனையாக சொல்கிறார். அது வந்து இங்கே வந்து உபமான அலங்காரமாக சொல்கிறாராம். இங்கே இரண்டு அலங்காரங்களை பற்றி வெகு விமரிசையாக சொல்கிறார். அதனால் இப்படி உத்ரேட்சை உபமானம் ரூபகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அலங்காரங்களை பற்றி ரொம்ப அழகாக ஆதிசங்கர பகத்பாதர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செஞ்சுட்டு தேவியோட முகத்தை பத்மமாக தியானம் செய்கிறவர்களுக்கு பத்மத்தில் வசிக்கக்கூடிய மகாலட்சுமியோடைய பூர்ண கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அஷ்டலக்ஷ்மியும் நமது கிரகத்தில் வசிக்க செய்ய இந்த ஒரு ஸ்லோகமே ஒரு பெரிய உபாயம் அப்படின்றதையும் சொல்கிறார். அதனால் அம்பாளுடைய அந்த முன்னெற்றி கேசங்களுடைய வர்ணனையை இந்த ஸ்லோகத்தை அனுசரித்து இந்த ஸ்லோகத்தை இந்த நடையிலே சொல்லி நாமளும் அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாகவும் அந்த அஷ்டலட்சுமியோடைய அனுகிரகத்தையும் பெறுவோம். ராதேகிருஷ்ணா.